அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் நாடாளுமன்றம் அனுமதித்தால் இலங்கையில் மீண்டும் மரண தண்டனையை அமல்படுத்த தயாராக இருப்பதாக ஜனாதிபதி கூறியிருப்பது குறித்த செய்திகள், இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் இலங்கை பிரதிநிதிகள் கலந்து கொள்வது குறித்து யாழ் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பற்றிய செய்திகள்,
இனிவரும் காலத்தில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் மீனவர் தலைவர்கள் ஈடுபடக்கூடாது என்று ஏனைய மீனவ அமைப்புகளின் தலைவர்கள் செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் மீனவர்கள் மிக வலிமையாக வலியுறுத்தி கூறினார்கள்.
தமிழ்நாட்டில் வைகோ தலைமையிலான மதிமுகவில் இருந்து சிலர் விலகி திமுகவில் இணைந்திருப்பது குறித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரின் செவ்வி,
இதை போன்ற ஏற்கனவே பல விஷயங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏவிவிட்டு ஏற்கனவே அதில் தோற்று போயிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்களை நிலைகளை வைக்க முயற்சி செய்து அவர் ஏற்கனவே தோற்று போயிருக்கிறார். இந்த முடிவும் தோற்றுக்கொண்டுதான் போவார்.
இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் சிலவற்றை மேற்கு வங்க அரசு வெளியிட்டிருப்பது உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
குரேஷியா குடியேறிகளையும் அகதிகளையும் தமது நாட்டிலிருந்து ஹங்கேரியின் பக்கமாக அனுப்ப ஆரம்பித்துள்ளது. ஹங்கேரி படையினர் எல்லையில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் காவல்துறையினரும் அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் எல்லையை வந்தடைந்த முதலாவது பேருந்து தொடரணி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை முதல் 13,000 அதிகமான குடியேறிகள் குரேஷியாவை வந்தடைந்துள்ள நிலையில் நிலைமை கட்டுப்பாட்டை மீறுவதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஹங்கேரி தமது நாட்டினுள் குடியேறிகளும் அகதிகளும் வருவதை கட்டுப்படுத்தும் விதமாக குரேஷியாவுடனான தமது எல்லையிலும் வடக்கே ஸ்லோவேனியாவுடனான எல்லையிலும் முள்வேலிகளை அமைத்து வருகிறது. மேற்கு மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளை சென்றடையும் நோக்குடன் குடியேறிகளும் அகதிகளும் பால்கன் நாடுகள் ஊடாக பயணிக்கின்றனர்.
டமாஸ்கஸிலிருந்து வந்துள்ள சிறிய அகதிகள் குடும்பம் ஒன்றை வாட்டிகனில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் போப் பிரான்சிஸ் தங்க வைத்திருப்பதாக அவரது உதவியாளர்கள் கூறியுள்ளனர். தாய், தந்தை, இரு குழந்தைகள் அடங்கிய அக்குடும்பத்தினர் மெல்கைட் கிரேக்க கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ரோமன் கத்தோலிக்க பிரிவுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. ஐரோப்பா எதிர்கொண்டு வரும் குடியேறிகள் நெருக்கடிக்கு உதவும் வகையில் போப் இரு அகதிகள் குடும்பங்களுக்கு தங்கும் இட வசதிகளை செய்து தருவதாக வாக்களித்திருந்தார். தற்போது ஒரு அகதி குடும்பத்திற்கு இருப்பிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது.
நைஜீரியாவில் கடந்த 5 இஸ்லாமியவாத குழுவான போகோஹராமின் தாக்குதலால் 500,000 சிறார்கள் தமது இருப்பிடங்களை விட்டு தப்பியோடியுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. இதன் மூலம் நைஜீரியாவிலும் அண்டைய நாடுகளிலும் இருந்து தப்பியோடிய சிறார்களின் எண்ணிக்கை 14,000,000 மாறியுள்ளது. இவர்களில் அரைவாசி பேர் 5 குறைவானவர்கள் ஆவர். பல்லாயிரக்கணக்கான சிறார்கள் போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் பள்ளிக்கூடங்களுக்கு போவதில்லை.
கிரிமினல் குற்றம் ஒன்றில் சம்பந்தப்பட்டவர் என்று சீனாவில் மிகவும் தேடப்படும் சீனர் ஒருவரை அமெரிக்கா சீனாவிற்கு திரும்பி அனுப்பியுள்ளது. யாங் ஜின்ஜுன் என்ற இந்த நபர் தொழிலதிபராக இருந்தவர். பிறகு நிதி முறைகேடு, லஞ்ச குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. 2001 அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார். ஊழல் குற்றம் சாட்டப்பெற்றவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களை வெளிநாடுகளிலிருந்து திரும்ப அழைக்கும் முயற்சிகளை சீன அரசு துவங்கிய பின்னர் அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு அனுப்பப்படும் முதல் நபர் இவர்தான். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு வரவிருக்கும் நிலையில் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.
கியூபாவின் வர்த்தகம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் இருந்து வந்த அமெரிக்க தடைகளில் மேலும் சிலவற்றை அமெரிக்கா தற்போது விலக்கியுள்ளது. நீண்டகாலமாக ஸ்தம்பித்து போயிருந்த 2 இடையிலான உறவு கடந்த ஜூலையில் மீண்டும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வருகிறது. அரை நூற்றாண்டிற்கும் அதிகமான காலப்பகுதியில் முதல் தடவையாக அமெரிக்கர்கள் கியூபாவில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். கியூபாவுடனான பிரியான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மேலும் அந்த நாட்டிற்கு அனுப்பக்கூடிய பணத்தில் இருந்து வந்த உச்ச வரம்பும் நீக்கப்பட்டுள்ளது.
கென்யாவின் தலைநகர் நைரோபியில் சமீபத்தில் குழந்தை பெற்றுக்கொண்ட இரு பெண்களுக்கு 1,000,000 டாலர்களை இழப்பீடாக வழங்கும்படி கென்யா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நைரோபியின் பம்பானி மகப்பேற்று மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொண்ட இந்த இரண்டு தாய்மார்களும் பிரசவத்திற்கான கட்டணத்தை கட்ட தவறியதால் பல நாட்களாக அவர்களையும் அவர்களது குழந்தைகளையும் இந்த மருத்துவமனை தடுத்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மைமௌனா ஆவார் மற்றும் மார்கரெட் அன்யோசா என்ற பெயர் கொண்ட அந்த பெண்களை மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் பல நாட்கள் அழுக்கான ஆடைகளுடன் தரையில் படுக்கச் செய்ததாக கூறப்படுகின்றது. மேலும் வசதி குறைவானவர்கள் என்பதாலும் பாலின அடிப்படையில் பாரபட்சமாக நடத்தப்பட்டுள்ளனர் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது.
செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 1976 பிறகு மரண தண்டனை ஏதும் நிறைவேற்றப்படாத நிலையில் நாடாளுமன்றம் அனுமதித்தால் அடுத்த வருடம் முதல் மீண்டும் மரண தண்டனையை அமல்படுத்த தயாரென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தியை அளிக்கிறார் உதயகுமார்.
நாடாளுமன்றம் அனுமதி வழங்கினால் அடுத்த வருடம் முதல் மரண தண்டனையை அமல்படுத்த தான் தயாரென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று காலி பகுதியில் நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாட்டில் அதிகரிக்கப்பட்டு வரும் குற்றச் செயல்களை தடுப்பதற்கு புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டுமென்று தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அமலில் இருக்கின்ற சட்டங்கள் பலப்படுத்தப்பட வேண்டுமென்றும் சிலர் தெரிவிக்கின்றனர். அண்மையில் நாட்டில் பல பாகங்களில் சிறுவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதனை தடுப்பதற்கு மரண தண்டனையை அமல்படுத்துமாறு மக்கள் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார். ஆனால் மரண தண்டனையை அமல்படுத்துவது சம்பந்தமாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதனை அமல்படுத்துவது சம்பந்தமாக தனக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீனா அமெரிக்கா போன்ற முன்னேற்றமடைந்த நாடுகளிலும் மரண தண்டனை அமல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மரண தண்டனையை அமல்படுத்த தனக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன ஆனால் இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு தான் எதிர்பார்ப்பதாக கூறினார். நாடாளுமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கினால் அடுத்த வருடம் முதல் மரண தண்டனையை அமல்படுத்த தான் நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இதேவேளை இலங்கையில் 1976 பின்னர் மரண தண்டனை அமல்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை குற்றவியல் சட்டத்துக்கமைய நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் கூட அதனை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் அனுமதி அவசியமானது. ஆனால் கடந்த 30 மேலாக ஜனாதிபதி அதற்கான அனுமதியை வழங்காதமை காரணமாக நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்படும் நபர்கள் மறியலில் வைக்கப்படுகின்றனர்.
செய்தி குறிப்பை அளித்தவர் கே.எஸ். உதயகுமார். கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் துவங்கப்பட்ட ரக்னாலங்கா என்ற பாதுகாப்பு நிறுவனத்திற்கு ஆயுதங்களை வழங்கியதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் கூடுதல் செயலர் சாட்சியமளித்துள்ளார். இதுகுறித்து மீண்டும் கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட ரக்னா லங்கா எனும் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றுக்கு ஆயுதங்களை வழங்கும்போது முறைகேடுகள் ஏற்பட்டுள்ளதாக பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சாட்சியம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழு முன் சாட்சியமளித்த பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷவின் தலைமையில் இயங்கி வந்த ரக்னா லங்கா நிறுவனத்துக்கு பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமான 3473 ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக ஆணைக்குழு முன் தெரிவிக்கப்பட்டது. அதில் 89 ஆயுதங்கள் மாத்திரமே சட்ட ரீதியாக அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு முன் சாட்சியமளித்த பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன கூறியுள்ளார். இதேவேளை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ இன்று மீண்டும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜரானார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் ரக்னா லங்கா நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டொன்று சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காகவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ இன்று ஆணைக்குழு முன் ஆஜராகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். அடுத்ததாக, இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இன்று கொழும்புவில் ஊடக ஆசிரியர்களையும் உரிமையாளர்களையும் சந்தித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சில் அறிக்கை பற்றி வெளியான செய்திகள் குறித்து உரையாடினார்கள் என்று செய்திகள் வெளிவந்தன. இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட நவமணி பத்திரிகையின் ஆசிரியர் அமீன் அவர்களிடம் இந்த சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது என்று கேட்டார் மணிவண்ணன்.
இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு குறிப்பாக பத்திரிகை ஆசிரியர்களையும் பத்திரிகை நிறுவன உரிமையாளர்களையுமே பிரதமரும் ஜனாதிபதியும் பிரதமரும் சந்தித்து பேசினார்கள். ஜெனீவா மாநாடு தொடர்பாகவும் பிரதமருடைய இந்திய விஜயம் தொடர்பாகவும் வெளியான சில கருத்துக்கள் பற்றி விளக்கம் அளிப்பதற்காகவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது. ஜெனீவா மாநாட்டின் முடிவுகளை விட இந்த முடிவுகளை இவ்வாறு இலகுவான முறையில் இலங்கைக்கு சாதகமான முறையில் வெளியிடுவதற்கான ஒரு சூழல் எவ்வாறு உருவான என்பதை பற்றி ஜனாதிபதி தனது உரையிலே விளக்கினார்கள். ஜனவரி 8 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின் நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஆட்சி, குறிப்பாக 19வது அரசமைப்பு சீர்திருத்தம் மற்றும் தமிழர் தொடர்பாக சில எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த அறிக்கையை முற்று மாற்றமான ஒரு அறிக்கையை ஐநா மனித உரிமை ஆணைக்குழு சமர்ப்பித்ததாக அவர் தெரிவித்தார்கள். உண்மையிலே இந்த 8 மாத காலங்களில் இந்த அரசாங்களுடைய செயற்பாடு தான் இதற்கு காரணம். ஊடகங்கள் இதன் கருத்துக்களை பார்ப்பதை விட இவ்வாறான ஒரு அறிக்கை வெளியாவதற்கான பின்னணி ஏன் என்பது பற்றி ஊடகங்கள் பார்க்க தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு போன்றுதான் ஜனாதிபதி அவர்கள் இந்த தன்னுடைய கருத்தை விளக்கி தெரிவித்தார்கள்.
எனவே இந்த ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் அறிக்கை என்பது இலங்கை ஊடகங்களால், குறிப்பாக உள்ளூர் சிங்கள மற்றும் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஆங்கில ஊடகங்களால் ஒரு நெகட்டிவாக, எதிர்மறையாக பார்க்கப்படுகிறதா?
அப்படியான ஒரு கருத்து தான் அவர்களால் பிரஸ்தாபிக்கப்பட்டது.
எனவே அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை போக்குவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறதா?
உண்மையிலே இது திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு. ஊடகங்கள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒரு கட்டத்திலே கேள்விப்பட்டார், கேள்வி எழுப்பினார், நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றோம், ஊடகங்கள் இது தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடை எப்படி தெரிவிக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி எழுப்பினதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே அப்படி பார்க்கும் பொழுது ஊடகங்கள் இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயற்படுகின்றதா அல்லது புரிந்து கொண்டு வேறு நோக்கத்திலே செயற்படுகிறதா என்பது போன்ற சந்தேகங்களை கிளப்பும் ஒரு வகையிலேதான் இந்த சந்திப்பு அமைந்திருந்தது.
அவர்களது இந்த கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது இலங்கை அரசு இந்த அறிக்கையை வந்து சர்வதேச கலப்பான ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை கொழும்பிலே அமைக்க கோரியிருந்தாலும் அதை தங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறார்களா?
பிரதமர் அவர்களுடைய கருத்தின் படி உண்மையிலே அந்த கலப்பு நீதிமன்றம் தொடர்பாக அவர் சில விளக்கங்களை சொன்னார். இதற்கு முன்பு இலங்கையிலிருந்து நீதிமன்றர்கள் பிஜி சீசல் தீவுகளுக்கு போய் பணிபுரிவது பற்றி குறிப்பிட்டார், புதிய ஏற்பாடு அல்ல என்றும், அதே போன்று அமரர் பண்டாரநாயக்க கொலையின் போது 2 வெளிநாட்டு நீதியரசர்கள் வந்து விசாரணை நடத்தியதாகவும் ஒரு கட்டத்திலே தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் நினைக்கின்றேன், உள்ளூரிலே இருக்கின்ற ஒரு பரிசோதனைக்கு வெளிநாட்டு நீதிபதிகளையும் பெறுகின்ற ஒரு பாணியிலே தான் அந்த கருத்து இருந்தது. மனித உரிமை ஆணைக்குழுவின் முடிவுகளை சாதகமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்துடன் இந்த உலகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முயற்சிப்பது ஜெனீவா நிகழ்ச்சி நிரலிருந்து இலங்கையை அகற்றிக் கொள்கின்றதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார்.
நவமணி பத்திரிகையின் ஆசிரியர் அமீன். இலங்கை அமைச்சரவை இலங்கையின் போரின் போது காணாமல் போக பட்டவர்களின் குடும்பங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் ஆப்சன்ஸ் என்ற ஒரு அத்தாட்சி பத்திரத்தை தர முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் சொத்துக்கள் போன்ற விஷயங்களை பெற்றுக்கொள்வது, நிவாரணம் பெறுவது போன்ற விஷயங்களுக்கு இது உதவும் என்று கருதப்படுகிறது. அரசின் இந்த முடிவு குறித்து இலங்கையில் காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவின் கொழும்பு நகர ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை சக்திவேல் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
முதலாவதாக இந்த கடிதம் கொடுப்பதன் மூலம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது இந்த நாட்டிலே காணாமல் போயிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை. இரண்டாவதாக காணாமல் போனோரை தேடி அறியும் குழுவுடைய ஆணைக்குழு கடந்த 2-3 மாதங்களுக்கு முதல் கூறியது 20,000 பேர் அளவில் காணாமல் போயிருக்கின்றார்கள். அதிலே 60% பொறுப்பு கூற வேண்டும் விடுதலை புலிகள் இயக்கம் என்றும், கிட்டத்தட்ட 30% பொறுப்பு கூற வேண்டும் அரசு, 10% துணைப்படைகள் என்று கூறுகின்றனர். எனவே இப்போது கொடுக்கவிருக்கின்ற இந்த கடிதம் யாரால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்படவிருக்கின்றது? இது எங்களுக்கு கேள்வி. ஏனென்றால் அரசு ஒட்டுமொத்தமாக இப்போ இதுவரைக்கும் காணாமல் போகிறார்கள் என்று கூறுகின்றவர்கள் கொடுக்கப் போகின்றதா, அல்லது அரசால் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அரசு படைகளால் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறக்கூடியவர்களுக்கு மட்டும் கொடுக்கப் போகின்றதா என்பது இப்போ இருக்கின்ற கேள்வி.
அது இன்னும் தெளிவாகவில்லை என்று சொல்கிறீர்கள்.
இன்னும் தெளிவாகவில்லை.
அது பற்றி நீங்கள் ஏதாவது விசாரித்தீர்களா அரசாங்கத்திடம்?
நான் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அரசு அதை பற்றி என்ன கூறப்போகின்றது என்று.
அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு, இந்த சர்டிபிகேட் ஆஃப் அப்சென்டி என்று சொல்ற சர்டிபிகேட்டை தருவது என்பது அந்த பிரச்சனையை இருக்கிறது என்பதை அங்கீகரிப்பதாக அமைகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த பிரச்சனையில் இது வந்து ஒரு தீர்வாக இருக்குமா, அல்லது ஒரு இடைக்கால தீர்வாகவாவது இருக்குமா? இது இடைக்காலத்திலே அந்த காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அல்லது அவர்களை நம்பி இருப்பவர்கள் சந்ததிகள் அவர்களுக்கு இந்த லோகாயுத விஷயங்கள் என்று சொல்லுவோமே, இந்த சொத்து மற்றும் அந்த விஷயங்களிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடைக்கால தீர்வு கிடைக்குமா?
ஏதாவது நிவாரணம் கிடைக்கலாம் இவர்களுக்கு. முதலாவது கட்டமாக நேரடியாக இவர்கள் காணப்போயிருக்கின்றார்கள். இந்த காணாமலாக்கப்பட்டதால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற நிலையிலே இவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம் முதலாவது கட்டமாக. இரண்டாவது கட்டமாக இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதனை இப்போது இருக்கின்றவர்களுக்கு மாற்றி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன இந்த சர்டிபிகேட் மூலம். இதனை தவிர வேறு ஏதாவது இந்த மக்களுக்கு கிடைக்குமா என்பது நிச்சயமற்ற தன்மை.
காணாமல் போன உறுப்பினர்களை மீட்பது என்ற விஷயத்தில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று சொல்கிறீர்களா? அந்த 20,000 பேரில் யாராவது இந்த அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு ஏதாவது அதிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா?
எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. எங்கள் கிடைக்கின்ற தகவலின்படி ரகசிய முகாம்கள் தொடர்பான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த ரகசிய முகாம்களை தேடுவது கூட இந்த அரசாங்கம் இன்னும் முயற்சிகள் எடுக்கவில்லை. அல்லது ரகசிய முகாம்கள் மூடப்பட்டு விட்டனவா, அதற்கு யார் பொறுப்பாக இருந்தார்கள்? எனவே இதை கூட இந்த அரசாங்கத்தால் இதுவரைக்கும் வெளியில் கூற முடியாமல் இருக்கின்றது. எனவே கடந்த 8ஆம் தேதிக்கு முதல், ஜனவரி 8ஆம் தேதிக்கு முதல் என்ற ஒரு விடயமும், ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு என்ற இரண்டு என்ற காலகட்டத்தில் இப்போது நல்லாட்சி என்று கூறுகின்ற போது யாருக்கு நல்லாட்சி? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, எல்லாவற்றையும் இழந்த மக்களுக்கு, காணாமல் ஆக்கப்பட்டோருடைய குடும்பங்களுக்கு நல்லாட்சியா என்று பார்க்கின்ற போது அது இல்லை. ஏனென்றால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருடைய விடயமாக இந்த மக்கள் கேட்பது எல்லாம் எங்களுடையவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதனை இந்த கடிதம் உறுதிப்படுத்தப் போவது கிடையாது.
அருட்தந்தை சக்திவேல். இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்கள் நுழைந்து மீன்பிடிப்பது தொடர்பிலான இருநாட்டு மீனவர் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளின் போது இலங்கை பிரதிநிதிகள் அதில் கலந்து கொள்வது குறித்து இலங்கை மீனவர்கள் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நடந்த கடற்தொழிலாளர் இணையங்களின் கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திலேயே இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழிலாளர் சமாசத்தின் ஆலோசகராகிய விநாயகமூர்த்தி சகாதேவனை கேட்டார் எமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசன்.
இது வடமாகாணத்தில் இருக்கிற கடற்தொழிலாளர்கள், முக்கியமா யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், அங்கத்தவர்கள் 40க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்திய பிரதமர் இலங்கை பிரதமரை சந்தித்த போது இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான உரிமையை சட்ட ரீதியாக வழங்கும்படி அவர் கேட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கோரிக்கையுடனும், அவருடைய கருத்துக்கு பிறகு இந்திய மீனவர்கள் அத்துமுறை மிக அதிகமாக கடற்கரை ஓரம் வரை பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பது மிகவும் அதிகரித்திருப்பதால் அதனை தடுத்து நிறுத்த கோரியும் ஒரு கண்டன பேரணி ஒன்றை நடத்துவதற்காகவும், அதேவேளை இந்திய மீனவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைப்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார்.
இருநாட்டு மீனவர் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி ஏதேனும் ஆராயப்பட்டது?
அதாவது இந்திய பிரதமர் தெரிவித்திருந்தால் இருநாட்டு மீனவர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று, ஆனால் கடந்த மாதத்துக்கு முன்பு வரை அது இருநாட்டு அரசுகள் தொடர்பான பேச்சுவார்த்தையாக அமைய வேண்டும் என்றுதான் மீனவர் சங்கங்கள் வலியுறுத்தி வந்தன. அதற்கு ஒரு பின்னடைவாக இந்த கருத்துக்கள் அமைந்தபடியால் இருநாட்டு அரசுகள் சம்பந்தமாக இது பேச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை அங்கீகாரம் இல்லாமல் மீனவர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறபடியால் இது ஒரு அரசு அங்கீகாரத்துடன் வருங்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமானால் அதில் கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். சாதாரணமாக இதுவரை நடந்த பேச்சுக்களை மீனவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். அரசு அங்கீகாரம் இல்லாமல் சாதாரண மட்டத்தில் அந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதால் அந்த பேச்சுக்களில் எந்தவிதமான பயனும் இதுவரை கிடைக்கவில்லை என்று மிக காரசாரமாக விவாதத்தை முன்வைத்தவுடன் மிகவும் வேதனைப்பட்டு கூறினார்கள் அந்த மீனவர்கள்.
இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளும் அடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது?
இனி வரும் காலத்தில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் மீனவர் தலைவர்கள் ஈடுபடக்கூடாது என்று மீனவர்கள் மிக வலிமையாக இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை எதிர்வரும் 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது வெளியிடுவதாக மீனவர் அமைப்புகள் உறுதியளித்தன.
கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழிலாளர் சமாசத்தின் ஆலோசகர் விநாயகமூர்த்தி சகாதேவன். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த 64 ரகசிய ஆவணங்களை மேற்கு வங்க அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் சங்கீதாராஜன்.
சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த 64 ரகசிய ஆவணங்களை மேற்கு வங்க அரசு இன்று வெளியிட்டிருக்கிறது. இதுவரை கொல்கத்தா காவல்துறை வசமிருந்த இந்த ஆவணங்கள் விரைவில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும். இருந்தபோதும் அந்த ஆவணங்களில் என்ன இருக்கின்றன என்பது இதுவரை தெளிவாகவில்லை. 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷாரை வெளியேற்றி தனியாக இராணுவம் ஒன்றை நிறுவிய சுபாஷ் சந்திரபோஸை நேச நாட்டு படைகள் தேடி வந்தன. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டில் அவர் ஒரு விமான விபத்தில் மரணமடைந்தார் என்று கூறப்படுகிறது. விமான விபத்தில் இறந்த அவரது உடல் தைவானில் எரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் உடலின் புகைப்படம் ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை. சுபாஷ் சந்திரபோஸ் சைபீரியாவில் உள்ள ரஷ்ய சிறையில் இருந்தார் என்றும் இந்தியாவில் ஒரு சாமியாரைப் போல வசித்தார் என்றும் பல கருத்துக்கள் தற்போது இந்தியாவில் வலம் வருகின்றன. தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் ஆவணங்களில் போஸின் மரணம் குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா என்பது இதுவரை தெளிவாகவில்லை. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தபோது சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து மத்திய அரசின் வசம் இருக்கும் 39 ரகசிய ஆவணங்களை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆவணங்களை பாஜக அரசு இதுவரை வெளியிடவில்லை. சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த ஆவணங்களை வெளியிட முடியாது என்றும் வெளியிட்டால் அது பிற நாடுகளுடனான உறவை பாதிக்கும் என்றும் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் கூறியதாக நாளிதழ் ஒன்று தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க அரசு தற்போது ஆவணங்களை வெளியிட்டிருப்பது குறித்து மத்திய அரசு இதுவரை கருத்து எதையும் வெளியிடவில்லை. ஆனால் புதுதில்லியில் இருக்கும் ஆவணங்களோடு ஒப்பிட்டால் கொல்கத்தாவில் இருக்கும் ஆவணங்கள் அவ்வளவு முக்கியமானவை அல்ல என்று சில நிபுணர்கள் கூறுகின்றனர்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சங்கீதா ராஜன். தமிழகத்தில் வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து சமீப நாட்களில் பலர் வெளியேறியுள்ளனர். இவர்களில் சிலர் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் மதிமுக எதிர்கொண்டிருக்கும் இந்த சிக்கல் குறித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிடம் கேட்டேன்.
டாக்டர் மாசிலாமணி அவர்களும் தாமரைக்கண்ணன் அவர்களும் திரு சோம் அவர்களும் ஏற்கனவே இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தங்களால் இயங்க முடியவில்லை என்று பலமுறை தலைவர் வைகோவிடம் அவர்கள் மனு கொடுத்து கொண்டு வந்தார்கள். இந்த வேளையில் தான் அவர்கள் கனவுகளோடும் கற்பனைகளோடும் திராவிட முன்னேற்றங்களுடன் கூட்டணி வைத்தால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்று அவர்கள் கனவு கொண்டிருந்த வேளையில் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய பார்வையை தெளிவாக சொன்னார். அதில் ஐயமுற்ற இவர்கள் தான் இனி இங்கிருந்தால் ஏதும் பதவிக்கு வர முடியாது என்கின்ற ஒரு தவறான கணக்கில் அவர்கள் இங்கிருந்து விலகி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரையிலும் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்களுக்கும் எடுப்புகளுக்கும் கடமையாற்றியதற்காக கழகத்தின் சார்பில் தலைவர் வைகோவின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவிப்பதோடு அவருடைய இந்த முடிவு அதற்காக நாங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் தான் அவர்களை நாங்கள் பார்ப்போம்.
இவர்கள் மட்டுமல்லாமல் வேறு சிறிய சிறிய பொறுப்புகளில் இருப்பவர்களும் கூட விலகிச் செல்வது, அது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து பத்திரிகைகளில் வருவது என்பது மதிமுகவை ஒரு பலவீனமான கட்சியாக காட்டாதா?
இதை போன்ற ஏற்கனவே பல விஷயங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏவி விட்டு ஏற்கனவே அதில் தோற்று போயிருக்கிறார். மறுமலை திமுக கூண்டோடு கலைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதற்கு பின்னாலும் அவர் மறுமலை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இதில் அவர் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டி இயக்கமாக அவர் பார்க்கவில்லை. மாறாக மறுமலை திமுகவை குறிப்பாக தலைவர் வைகோ அவர்கள் தான் தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் எதிர்காலத்தில் கொள்கை ரீதியாக லட்சியங்கள் சார்ந்து களமாடுவதில் இவர்தான் தங்களுக்கு எதிராக போட்டியாளராக இருப்பார் என்று தலைவர் வைகோ அவர்களை நிலைகளை வைக்க முயற்சி செய்து அவர் ஏற்கனவே தோற்று போயிருக்கிறார். இந்த முடிவும் அவர் தோற்றுக் கொண்டுதான் போவார். இதில் ஒரு சிலர் செயல்படாமல் இயக்கத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது இவருடன் சென்று கொண்டிருப்பது அதை பூதகரமாக கருணாநிதியுடைய ஆதரவு தொலைக்காட்சிகளும் அவருடைய ஆதரவு பத்திரிகையும் தான் இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
மதிமுகவை அவர் எதற்கு குறிவைத்து இப்படியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்?
இந்த மறுமலை திமுகவை குறிவைத்ததற்கான ஒரே காரணம் ஒன்றை நான் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மது ஒழிப்புக்காக தலைவர் வைகோ அவர்கள் தலைமையேற்று போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விசூரம் எடுத்திருக்கிறது. ஆட்சியாளர்களே மதுபான கடைகளை மூட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதில் நஷ்டமடையப்பட போகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். காரணம் இந்த மதுபான தொழிற்சாலைகளுடைய அதிபர்களாக அவர்கள்தான் இருக்கிறார்கள். எனவே மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கு இந்த மதுபான தொழிற்சாலை அதிகாரிகளும் அதிபர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.
மதிமுக எடுக்கக்கூடிய கூட்டணி குறித்த முடிவுகள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு சாதகமாகவே அமைகின்றன என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
ஈழத்தமிழர்களுக்கு எதிரான அஸ்திரத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக பதவியேறி பிடித்து கலைஞர் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் தினமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகளை அவர் கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றார். எனவேதான் அவருடன் இணைந்து நாங்கள் களமாட முடியாது, தனித்து ஒரு அணி எடுக்க வேண்டும் என்ற முயற்சியை தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்பொழுது எப்படி மறுமலை திமுகவிலிருந்து ஒரு சிலர் இணைந்தார்கள் திமுகவில் என்று செய்திகள் வருகிறதோ, இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள், விரைவில் திராவிட முன்னேற்றத்துடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் அண்ணாவுடைய குடும்ப பாசத்தோடு வைகோதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று இணைகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை.
மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா. அடுத்ததாக, ஆன்டிபயாட்டிக் எனப்படும் நோய் எதிர்ப்பு மருந்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பெரும் சவாலை ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ளது. இப்போது வளரும் நாடுகளிலும் இந்த பிரச்சினை பரவி வருகிறது. இது குறித்த பிபிசியின் தகவல்களை தொகுத்து தருகிறார் சீவகன்.
உயிரை காப்பாற்ற நினைக்கும் ஒவ்வொரு வினாடியும் மருத்துவர்கள் மிகவும் செயற்திறன் மிக்க நோய் கிருமி எதிர்ப்பு மருந்தை ஆன்டிபயாட்டிக்கை நாடுவார்கள். பல தசாப்தங்களுக்கு முன்னதாக பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் மருத்துவ நடைமுறை துரிதமாக வளர்ந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நோய்களை உருவாக்கும் பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு மருந்துகளை தாக்குப்பிடிக்க தொடங்கியிருப்பதுடன் நோயாளர்களை காப்பாற்றும் போராட்டத்தில் தோற்றுவிடுவோம் என்ற அச்சம் மருத்துவர்களுக்கு அதிகரிக்கவும் தொடங்கிவிட்டது.
பல மருந்துகளுக்கு தாக்குப்பிடிக்கும் கிருமிகள் இருந்து அவற்றை அழிக்க தற்போதைய ஆன்டிபயோட்டிக்குகளும் வேலை செய்யவில்லை என்றால் எங்களுக்கு வேறு வழி எதுவும் கிடையாது. எங்களிடம் இருக்கும் இரு மருந்துகளை கலந்து நோயாளிகளுக்கு கொடுத்துவிட்டு கண்காணித்துக் கொண்டிருப்போம். இது நச்சுத்தன்மைக்கும் செயற்திறன் மிக்க ஒரு மருந்துக்கும் இடையிலான சிக்கலான சமநிலை.
எல்லோரும் குற்றவாளிகள் என்கின்றார்கள் மருத்துவர்கள். உண்மையிலேயே ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாதவர்களுக்கு அதனை பரிந்துரைக்கும் டாக்டர்கள், ஒரு நோய்க்கு வேறு வழி இல்லாமல் இறுதிக்கட்டத்தில் மாத்திரம் கொடுக்கக்கூடிய விலை கூடிய மருந்துகளை தேவையில்லாமல் முன்பாகவே பயன்படுத்தும் நோயாளர்கள் எல்லோரும் இதற்கு காரணம். சிலவேளை இதற்கு அப்பாலும் சிக்கல் உருவாகின்றது. சில கிருமிகள் நாம் உண்ணும் உணவில் மறைந்திருக்கும். விலங்கு பண்ணைகளில் விலங்குகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளை ஒத்தவை. ஆகவே அந்த மருந்தை தாக்குப்பிடிக்கும் வல்லமையை கிருமி அங்கேயே பெற்றுவிடும். மருந்துகளுக்கு கட்டுப்படாத நோய்களை உருவாக்கும் கிருமிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றார்கள்.
ஆன்டிபயோட்டிக்கை நாம் முறையாக பயன்படுத்தினால் நாம் குணமடைவதுடன் ஏனையவருக்கும் அது பரவாது. ஆனால் நாம் அதனை தவறாக பயன்படுத்தினால் நாமும் நமது குடும்பமும் ஏனையவரும் அதனால் பாதிக்கப்படுவோம். மருந்துகளை எதிர்த்து தாக்குப்பிடிக்கும் கிருமிகள் உருவாகி அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகும்.
மாறி வருகின்ற நோய் கிருமிகளை விஞ்ஞானிகள் மிகவும் நுணுக்கமாக கண்காணித்து வரும் அதேவேளை நோய்கள் தொற்றுவதிலிருந்து பாதுகாப்பதற்கான சுவர்களும் நலிந்து கொண்டே வருகின்றன. மேலும் பல உயிர்கள் ஆபத்தில் இருக்கின்றன. ஒரு சின்ன நோய்க்கு சிகிச்சை வழங்குவது கூட சிக்கலாகிவிடலாம்.
செய்தி குறிப்பை அளித்தவர் சீவகன். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி அளிக்கிறார் பிரதீபன் புனிதசீலன்.
பாகிஸ்தானின் வடபகுதி நகரான பெஷாவரில் இருக்கும் விமானப்படை தளம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இன்று காலை அங்குள்ள படாபர் விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்திய துப்பாக்கிதாரிகள் பாதுகாப்பு படையினரின் சீருடையில் சீருடைகளை அணிந்திருந்தனர் என பாகிஸ்தான் ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் தெரிவித்தார். இந்த விமானப்படை தளத்தினுள் புகுந்த தீவிரவாதிகள் இரண்டு பகுதிகளாக பிரிந்து ஒரு குழு பள்ளிவாசலையும் மற்றொரு குழு காவலறையையும் தாக்கியதாக அவர் விளக்கினார். பெஷாவர் நகரம் அடிக்கடி தீவிரவாதிகளின் தாக்குதலை எதிர்கொண்டு வரும் நிலையில் தாங்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் பிரிவு தலிபான் தெரிவித்துள்ளது. தலிபானைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஆனால் பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதிகள் 13 பேர் ஆரம்பத்தில் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருந்தது. பெஷாவர் தாக்குதலில் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தெரியவில்லை.
செய்திக்குறிப்பை அளித்தவர் பிரதீபன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.